ஆண்டவராகிய நம்முடைய வாழ்த்துகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் தம்முடைய தீர்மானங்களின்படி திட்டத்தின்படி செய்கிறார். என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நாள் முதற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் தம்முடைய மாதிரி தீர்மானத்தின்படி செய்கிறார். அதில் எங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு பெரிய திட்டம் உண்டு. இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் அதை குறித்து உங்களுக்கு பேசுவார். சிறப்புகளை கேளுங்கள், தேவன் சித்தத்தை நடத்துதல் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தராமனை உங்களை ஆசீர்வதித்து காப்பாவாக. ஆமென். காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதாக விசுவாசம். நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லுகிறார். நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? தாவீது ஒரு கேள்வியை நிரந்தர கேட்கிறார். நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? தாவீது இப்பொழுது ஒரு யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையில் அவனுடைய மூத்த சகோதரன் அவனை கடிந்து விடுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் இது மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையான சொல்கிறார். இந்த கேள்வியை தாவீது அவனுடைய மூத்த சகோதரனாகி எலியாவை பார்த்து கேட்டான். நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? இங்க என்ன நடக்கிறது? தாவீதுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அவன் ஒரு மந்தை மேய்ப்பனாக இருக்கிறான். அவன் வீட்டிலே கடைசி பிள்ளை. ஆகையினாலே அவனுடைய தகப்பன் வீட்டில் இருக்கிறதான ஆடுகளை எல்லாம் மேய்ப்பதற்காக தாவீதை ஒரு மேய்ப்பனாக அவனை நியமித்திருக்கிறான். தாவீது தோட்டத்தில் சிறியவன். அவன் பெரிய சரீர பலசாலி கிடையாது. ஆகையினால் அவனுக்கு இந்த வேலை கொடுத்துட்டாங்க. கடைசி இந்த தாவீதுடைய மூன்று மூத்த சகோதரர்கள் இருந்தார். அந்த மூன்று பேரும் சபனுடைய ராணுவத்தில் மூன்று பேரும் பணி செய்து கொண்டிருந்தார். ராணுவ வீரர்களாக இருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் இந்த தாவீதுடைய தகப்பன் ஈசாய் தாவீதை ஆட்டு மந்தைகளுக்கு நடுவில் இருந்து அவனை கூப்பிடுகிறார். கூப்பிட்டு, உன்னுடைய மூத்த சகோதரர்கள் மூன்று பேரும் யுத்த களத்தில் இருக்கிறாங்க, அவர்களுடைய சுக செய்தியை நீ விசாரித்து விட்டு வா. அவங்க நல்லா இருக்கிறாங்களா, சுகமா இருக்கிறாங்களா, எல்லாமே அவங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கிறா என்பதை நீ போய் விசாரித்து விட்டு வா என்று சொல்லி தாவீது இடத்திலே ஒரு சின்ன வேலையை கொடுக்கிறார். அவருடைய தகப்பனாகி ஈசாய் போய் அண்ணன்களுக்கு தான். அப்படியே தாவீது அவனுடைய அண்ணனுடைய சுக செய்தியை விசாரிப்பதற்காக புறப்பட்டு போகிறான். எங்கன்னா யுத்த களத்துக்கு போறான். ஏன்னா இப்பொழுது அந்த இடத்துல இத்தனை பேர் ஜனங்களுக்கும் பெலிஸ்தீனர்களுக்கும் நடுவே ஒரு யுத்தம் ரெடியா நிற்குது. எந்த நிமிஷத்துல யுத்தம் மூடக்கூடிய ஒரு கட்டத்திலே ஒரு கண்டிஷன் இருக்கு, ஒரு டென்ஸ் சிச்சுவேஷன் இருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே இது தாவீது அங்க போறான். அங்க இருக்கிற வீரர்கள் எல்லாரும் ஒரே டென்ஷன். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல சாதாரணமான வழக்கமான யுத்தம் போகிற இல்லை. இந்த இடத்துல அந்த பெலிஸ்திய சேனையில் ஒருவன் இருக்கிறான். அவன் தான் கோலியாத். அவன் 9 அடி உயரம் உள்ளவன், மகாபலசாலி, போட்டத்தினை மிகவும் பலசாலி, அவன் திறமையான யுத்த வீரன். அப்படிப்பட்டதான அந்த கோலியாத் வந்து நின்று இத்தனை பேர் வாழ்வதற்கு முன்னாக வந்து தினமும் வந்து நிற்பான். வந்து நின்று சவால் விடுகிறான். என்னிடத்தில் தனித்து யுத்தம் செய்கிறவன் கூட யார் ரெடியா இருக்கிறீங்க, தனியா யார் வர முடியும் என்று சொல்லி கேட்கிறான். அப்படி தனியாக வந்து என்னை ஜெயித்து விட்டால் நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு அடிமை, அல்லது நான் அந்த நபரை ஜெயித்து விட்டால் நீங்களாம் எனக்கு அடிமை, எங்களுக்கு அடிமை என்று சொல்லி இந்த கோலியாத் இந்த ராட்சதன் வந்து சவால் விட்டுக் கொண்டிருக்கிறான். ஆகையினால வழக்கமாய் நடக்கிற யுத்தத்தை விட இந்த யுத்தத்திலே கொஞ்சம் டென்ஷன் அதிகமாயிடுச்சு. ஏன்னா தனியா ஒரு மோதுகிறதற்கு ஒருத்தர் மட்டும் வந்து சவால் விட்டுருக்கிறான். இத்தனை பேர் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கிறான், இத்தனை பேர் ராணுவத்தை நிந்திக்கிறான், இத்தனை சிந்திக்கிறான். இதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரே டென்ஷன். இந்த ஒரு மனுஷனோட தனியா போதது எப்படி, குடும்பத்தை சேர்ந்து போதுன பரவாயில்ல, தனியாக போய் போதவது என்பது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாரும் டென்ஷனோடு இருக்கிற அந்த சூழ்நிலையில தான் இந்த தாவீதாக போய் நிற்கிறான். ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இருந்திருந்தால் எல்லாம் சுமூகமான பேச்சு நடந்திருக்கும். ஆனா எல்லாரும் டென்ஷனோடு இருக்கிற அந்த சூழ்நிலையில் அந்த டென்ஷன்ல தாவீதுடைய மூத்த அளவுக்கு டென்ஷனோடு தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட டென்ஷனோடு இருக்கிற சூழ்நிலையில் தாவீது போய் அவருடைய சுக செய்தி விசாரிப்பதற்காக போய் அங்கு நிற்கிறான். நின்றத சுவாச உடனே அவனுடைய மூத்த அண்ணன் அவனுக்கு மிகப்பெரிய கோபம் வந்தது. 28 வசனத்தை வாசிக்கலாம்.
அந்த மனுஷனோட
அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை எலியா கேட்ட பொழுது
அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன, வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய், யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்,
உன்
புனிதத்தையும்
அகங்காரங்களை நான் அறிவேன் என்றால்
அதற்குதான்
தாவீது
நான் இப்பொழுது செய்தது என்ன,
நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொன்னான். மூத்த சகோதரன் எலியா அவனை பார்த்து அசட்டை பண்ணுகிறான், திட்டுறான், உன் புனிகரத்தை நான் அறிவேன், உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஆடு மேய்க்கிறது, அந்த ஆடு மேய்க்கிற வேலையை விட்டுவிட்டு அந்த ஆடுகளை யார் ரத்தத்தில் விட்டுட்டு வந்த, நீ வந்து யுத்தத்தை வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்து நிக்கிறியா என்று சொல்லி அவனை கடிந்து கொள்ளுகிறான். ஒரு இருதயத்தின் அகங்காரம் எனக்கு தெரியும் என்று அவனை திட்டுகிறான். ஆனா தாவீதுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இவன் இப்படி டென்ஷன் ஆகிறான். உடனே கேட்க, நான் என்ன செஞ்சுட்டேன் திரும்பி கேட்கிறான், நான் செய்தது என்ன, நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன், நான் என்ன பெரிய தப்பு செஞ்சுட்டேன், நான் இங்கே மண்டலத்திலே ஒரு முகாந்திரம் இல்லையான்னு திரும்பி கேட்கிறான். நான் இங்கே வந்திருக்கிறேன், நீ என்ன நினைச்சிருக்கிற, நான் ஏதோ வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறேன் நினைச்சிருக்கிற, ஆனா உண்மையிலே நான் வேடிக்கை பார்க்க வரவில்லை, நான் இங்கே வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்றார். நான் இங்கே வந்ததில் ஒரு நோக்கம் இருக்கிறது. இங்கே இந்த தாவீது அனுப்பப்பட்ட நோக்கம் ஒன்று இருக்குது. என்ன நோக்கம், என்னுடைய சுக செய்தி விசாரிப்பதற்கான நோக்கத்தோடு அவர் தகவல் அனுப்பியிருக்கிறார். தகப்பனுடைய இதயத்தில் ஒரு நோக்கம் இருக்குது, இவன் அனுப்பப்பட்ட ஒரு நோக்கம் இருக்குது, உன் அண்ணன்மார்களுடைய சுக செய்தி விசாரித்து விட்டுவா. அப்ப அந்த நோக்கத்தோடு அவன் அனுப்பப்பட்டிருக்கிறான். ஆனா இங்க தாவீது அவன் தினத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறான். இந்த வார்த்தை தகப்பனுடைய இதயத்தில் இருக்கிற நோக்கத்தை பத்தி பேசல, இவன் அதற்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவன் பேசுகிறான். நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா, தகப்பன் ஒரு நோக்கத்தோடு அனுப்பினார், ஆனால் அதை பார்த்திலும் என் தேவன் அதைவிட ஒரு பெரிய நோக்கத்தோடு இந்த இடத்துல என்னை அனுப்பி வைத்திருக்கிறார் என்று சொல்றேன். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது நடக்கிற சம்பவங்களை எல்லாம் தாவீது பார்த்துக்கிறார். தாவீது வந்து நிற்கிற அந்த நேரத்தில் தான் அந்த கோலியாத்தை வந்து நின்று சவால் விடுகிறான். இத்தனை வேண்டிய ராணுவத்தை நிந்திக்கிறான், இத்தனை வேண்டிய தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கிறான். இதையெல்லாம் பார்த்த உடனே தாவீதுக்கு பொறுத்துக் கொள்ள முடியல, தாவீதுனால் அதை சகிக்க முடியல. எல்லாரும் அந்த கோலியாத்துக்கு பயந்து நடுகிறாங்க, இவனோடு யாரும் மோதுவதற்கு பயப்படுறாங்க. ஆனா தாவீது சின்னவனா இருந்தாலும் யுத்தத்துல பழக்கம் இல்லாதவனா இருந்தாலும் உடனே இருக்கிற ராணுவ வீரர்களை பார்த்து கேட்கிறான், இவனை கொண்டுகிறவர்களுக்கு என்ன நடக்கும். அது முதல் வசனத்தை வாசிங்க, 27 வசனத்தை வாசிப்போம், 26 வாசிப்போம்.
அப்பொழுது
தாவீது தன்னிலையிலே நிற்கிறவர்களை பார்த்து
இந்த
பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கிறானே, இஸ்ரவேலின் ராணுவத்தை நிந்திக்கிறானே, இவன் எம்மாத்திரம், இவனை கொண்டுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அப்ப தாவீதுடைய உள்ளத்தை இங்க வந்தவுடனே தான் அனுப்பப்பட்ட நோக்கம் அவனுக்கு பெருசா தெரியல. அவன் தகப்பன் அனுப்பும் பொழுது உன் அண்ணன்களிடம் சுகமா இருக்கிறாங்க கேட்டுடுவான் அனுப்பினான். ஆனா அந்த எண்ணத்தோடு வந்தான் தாவீது. அந்த சைட்டுக்கு வருகிற வரைக்கும், அந்த யுத்த களத்துக்கு வருகிற வரைக்கும் தாவீதுடைய மனசு இருந்ததெல்லாம் அண்ணன்களை பார்த்து விசாரித்து நல்லாசிரிக்கான் கேட்டு போகணும் அந்த எண்ணத்தோடு தான் வந்தான். ஆனால் இங்க வந்தவுடனே இருக்கிற காரியங்களை பார்க்கிறான், சூழ்நிலையை பார்க்கிறான், கோலியாத்தை பார்க்கிறான், அவருடைய சவாலை பார்க்கிறான், இத்தனை ஜனங்கள் பயந்து நடுங்கிறதை பார்க்கிறான். இதெல்லாம் பார்த்த உடனே தகப்பன் இவனை அனுப்பிய நோக்கத்தில் இவனுக்கு மறந்து போச்சு. இவனுடைய சிந்தனை விழுவதும் கர்த்தரா நிறைந்தது, கர்த்தரை குறித்த வைராக்கியத்தினால் நிறைந்தது. இப்ப இவனுடைய இருதயத்தை ஒன்று போடுது, என் தகப்பன் என்னை இடத்திலே ஒரு நோக்கத்தோடு அனுப்பினார், ஆனால் என் தேவன் அதைவிட வேறொரு பெரிய நோக்கத்தோடு என்னை அனுப்பியிருக்கிறார். என் தகப்பனாக ஈர்ப்பாய் ஒரு சின்ன நோக்கத்தோடு இடத்துக்கு என அனுப்பியிருக்கிறார், ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தோடு என்னை இடத்திற்கு அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கு சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்னை ரட்சித்தார், ஏன் என்னை அபிஷேகம் பண்ணார், ஏன் என்னை இந்த சபையில கொண்டு வந்து வச்சிருக்கிறார், எதற்காக இந்த காலை நேரத்தில் அங்கே உட்கார்ந்து இருக்கிறேன், என்னை குறித்து என் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அது என்னுடைய நோக்கத்தை போனல்ல, அதைவிட ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. இது தாவீதுடைய உள்ளத்தில் அதுதான் வந்துச்சு. நான் இங்கே வந்ததை ஒரு முகாந்திரம் இல்லையா, நான் இங்க வந்ததில் ஒரு முகாந்திரம் இல்லையா, ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அப்ப இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் நீங்க இங்கே வந்திருக்கிறது ஒரு முகாந்திரம் இருக்கிறது. நீங்க வந்தது ஒரு சாதாரண நோக்கத்தோடு வந்திருக்கலாம், ஆனால் தேவனாகிய கர்த்தருக்கோ உங்களை குறித்து அதை விட ஒரு பெரிய முகாந்திரத்தை கத்திரிக்க வைத்திருக்கிறார். உங்கள் எண்ணத்தை விட ஒரு பெரிய எண்ணம் கத்திருக்கிறது, உங்கள் திட்டத்தை விட ஒரு பெரிய திட்டம் கத்திருக்கு கூட குறித்து இருக்கிறது, உங்களை குறித்து ஒரு பெரிய கருத்துவம் இருக்கிறது. இதனிடத்தில் ஈசாய் அனுப்பினது நோக்கம் மூத்த பிள்ளைகளின் சுகத்தை இருக்காது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் எதுக்காக தாவீதை கொண்டு வந்தார் தெரியுமா, அந்த முகாந்திரம் என்ன தெரியுமா, தாவீதின் கையினாலே கோபியாக வீழ்த்தப்பட வேண்டும். அதுதான் கர்த்தர் வைத்திருந்த முகாந்திரம். அது இந்த நேரத்தில் தாவீதுக்கு தெரியாது. தாவீதை தேசத்தில் ஒரு பெரிய மனுஷனாய் உயர்த்தணும், தேசத்தில் எல்லாரும் அறியக்கூடிய ஒரு டாப் லெவல் மனுஷனாய் ஒரு நிமிஷத்தில் அதை மாத்திரம் அவரை சாதாரணமாய் ஆழ்நிலையத்திலே அழைத்து வருகிற அவனை ஒரு சிங்கிள் இன்சிடென்ட் அவனை தாக்கல கொண்டு வந்து நிக்க வைக்கிறோம். ராஜாவாகிய சதவை பார்த்தினும் இன்னும் ஒரு பெரிய மனுஷனாக இவரை தூக்கி காட்டணும். முழு இத்தனை ஜனங்களும் அவனை திரும்பி பார்க்கிற ஒரு மனுஷனாக அவனை கொண்டு வரணும். அதுக்காகத்தான் கர்த்தர் அவனை கொண்டு வந்திருக்கிறார். தகவல் ஒரு சின்ன பாவத்தோடு அனுப்பலாம், மனதில் விசாரிச்சுட்டு, ஆனால் கத்தரை நோக்கத்தோடு அவனை கொண்டு வந்தார் என்றால் இஸ்ரவேலி ஒரு தாப்பான மனுஷனாய் அவனை கொண்டு வர வேண்டும். அவனை சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அறிமுகப்படுத்த வேண்டும். இவன் யார் என்பதை காண்பிக்க வேண்டும். இவன் கையினாலே மிகப்பெரிய கோரியால் வீழ்த்தப்பட்டு ஒரு சிங்கிள் ஒரே நாளில் அவனை உச்சகட்டத்தில் தூண்டி கொண்டு வந்து நிற்க வைக்க வேண்டும். அதுதான் கத்தருடைய முகாந்திரம். இப்ப புரியல உங்களுக்கு, ஒரு மனுஷனுடைய திட்டங்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் வைக்கிற திட்டங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அது கற்பனையை கூட இணைக்க முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் அதை குறித்து பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். நம்ம நினைக்கிறதுனா சாதாரண நம்ம உலக காலத்தில் கால்குலேட் பண்றோம், ஆனால் தேவனாகிய கர்த்தரோ தாவீது கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய திட்டத்தோடு தான் அங்கே அவனை அந்த யுத்த கடத்திற்கு சரியான நேரத்தில் கர்த்தர் கொண்டு வருகிறார். இன்னும் தாவீதுக்கு அது தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது நடக்க போது நமக்கு தெரியாது. இந்த நேரத்தில் எதுவும் நடக்க போதும் தெரியாமலே சொல்றான், என் ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு இதை கொண்டு வந்திருக்கிறான், இங்கே வர வந்ததில் ஒரு முகாந்திரம் இல்லையா, அவனுக்கே தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் போய் அந்த வீட்டை போறோம் தெரியாது. ஆனாலும் சொல்றான், ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, என் ஆண்டவருக்கு என்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தினால தான் அவன் என்னை கொண்டு வந்திருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றைக்கே உங்கள் வாழ்க்கையை அத்தனை குரூப்ரெட் கத்தருடைய கையில் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையின் அத்தனை காரியத்தையும் அவர் திட்டமிட்டு விடுகிறார். உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானிக்கிறார். உங்களை குறித்து எல்லா காரியத்தையும் அவர் திட்டமிடுகிறார். அந்த திட்டத்தை அவர் உங்கள் வாழ்க்கையை செயல்பட வைக்கிறார். அந்த திட்டங்களை அவர் செயல்பட வைக்கிறதற்கு கத்தர் பல மனுஷர்களை யூஸ் பண்ணுவார். பல சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அமைப்பார். எப்படி வேணும் செய்வார். ஆகமோசத்தில் கண் திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த நாள் முதல் கொண்டு நிறைவேற்ற ஆரம்பிக்கிறார். இதில் நம்முடைய காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, கர்த்தர் என்னை குறித்து இந்த இடத்துல நீங்க வச்சிருக்கிறான்னா ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. அப்ப அந்த காரியத்தை கர்த்தர் என்னை நிறைவேற்றுவதற்கு நம்மை நாம் முற்றிலுமாய் விட்டுக் கொடுக்க வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். பர்பஸ் இல்லாத கர்த்தர் யாரையும் ஒரு இடத்துல வைக்கிறது கிடையாது. ஒரு திட்டம் இல்லாமல் யாரையுமே கத்தர் நிலத்தில் கொண்டு வரது கிடையாது. எங்கேயோ இருக்கிறவங்களை எங்கேயோ கொண்டு வராது, எங்கேயோ இருக்கிறவங்களை எங்கேயோ கொண்டு போறாரு. ஒவ்வொரு காரியத்தை கத்தர் செய்கிறார். தம்முடைய திட்டத்தை கத்தர் நிறைவேற்றி வைக்கிறார். ஆரம்பத்தில் கத்தர் நம்மை திட்டமிடுகிறார். இப்ப கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையிலே இந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு முன்பதாக இவன் வாழ்க்கை எப்படியெல்லாம் திட்டமிட்டான்னு சொல்ல போறேன். அதை பார்க்கும்போது உங்களுடைய லைஃப்லி கர்த்தர் எப்படியெல்லாம் திட்டமிட்டு கடைசி எந்த இடத்துல கொண்டு வந்து நிக்க வைக்க போறாங்க உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கும். இப்ப இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே முதல் கட்டத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். ஒன்று சாமுவேல் 14 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறார்.
கர்த்தர்
சாமுவேலை நோக்கி
இஸ்ரவேலின் மேல் ராஜாவா
இராதபடிக்கு
நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துண்டித்துக் கொண்டிருப்பாய், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா,
புத்தகத்திலே பார்க்கும் பொழுது சவுலை கர்த்தர் முதலாவது ராஜாவாக தெரிந்து கொண்டார். 9 அதிகாரத்திலே சவுல் காணாமல் போன தன் தன்னுடைய கழுதைகளை தேடிக்கொண்டு வருகிறான். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களின் மன விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவனை ராஜாவாக தெரிந்து கொண்டார். சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டதன் அடையாளம் என்ன கேட்டீங்கன்னா, முழு இஸ்ரவேல் ஜனங்களிலும் அவன் மிகப்பெரிய பலசாலியா இருப்பான். சகல இஸ்ரவேல் ஜனங்களும் அவனை போரிடுகிறான். அவன் சரீரம் வலிமையானது, உயரமான மனுஷன், ஒரு ஜெயித்தான மனுஷன். பவுல் அந்த தோற்றத்தை வைத்து அவனுடைய உடல் அமைப்பை வைத்து கர்த்தர் அவனை செலக்ட் பண்ணி அவன் ராஜாவை வச்சார். ஆனால் அவருடைய சரீரத்திலே இருந்ததான அந்த பலன் அவருடைய ஆத்மாவிலே இல்லை. சவுலுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி வந்து சாங்கானது கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தோற்றத்தின்படி கொண்டு வரப்பட்டவன் சில நாட்கள் நல்லா இருந்தான். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை விட்டு விலக ஆரம்பிக்கிறான். கீழ்ப்படியாமை வருகிறது. ஒன்று சுவாமி 15 அதிகாரத்தில் வரும்பொழுது அமலேக்கியரோடு ஒரு யுத்தம் வருகிறது. அந்த யுத்தத்திலே கர்த்தர் அவர்களை சர்வ சங்காரம் பண்ண சொல்லுகிறார். ஆனால் சவுல் அதை செய்ய தவறிவிட்டார். கர்த்தருடைய வார்த்தையை அவர் மீறிவிடுகிறார். அந்த 15 அதிகாரத்தில் அவருடைய பின்மாற்றம் கர்த்தருடைய இருதயத்தை ரொம்ப கஷ்டமாக்கிடுச்சு. 15 11 வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு விசதமா இருக்குது. அவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனாங்க. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். மனஸ்தாபப்பட்டு தன் வேதனையை சாமுவேல் கிட்ட சொன்னார். சாமுவேல் அதற்காக தெய்வ சமூகத்திலே இரவெல்லாம் போராடி அழுது கெஞ்சி தெரிகிறான். அன்றுவரே இந்த சவுலை மீட்க வேண்டும். ஆனா 14 அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறான், அடுத்த அளவுக்கு போயிடுச்சு. கர்த்தர் சாமுவேல் கிட்ட பேச ஆரம்பிக்கிறார், நீ சவுலுக்காக ஜெபிச்சது போதும், நீ சவுலுக்காக ஜெபிக்க வேண்டாம் போதும், நான் அவனை புறக்கணித்தேன், என் இருதயத்தில் நான் அவனை எழுதுகிறேன். இப்பொழுது என் இருதயம் பெத்தலகேயில் இருக்கிற ஈசாயின் குமாரர்கள் ஒருத்தர் என் இருதயம் பதிந்தது. அதனாலே நீ உன் தைல கொம்பை தைலத்தை நான் நிரப்பிக் கொண்டு பெத்தலகேயுக்கு போ. அது ஈசா என்கிற மனுஷன் இருப்பான், அவன் வீட்டை தேடிப்போம். அந்த வீட்டில் இருக்கிற நான் அவனுடைய குமாரர்களில் ஒருவனை நான் தாத்தாவாக தெரிந்து கொண்டேன் போ. எந்தவிதமான அடையாளம் அந்த வீட்டில் அவனுக்கு கிடையாது. அவனுடைய மூன்று சமம் 3 பேருக்கும் அண்ணன் அடையாளம் இருந்துச்சு. ராணுவத்தில் இருந்தாங்க. அவையால் அந்த வீட்டு வந்து கேட்டு தான் ஈசாயில் கேட்கும் பசங்க என்ன பண்றாங்க, 3 பேர் ராணுவத்தில் இருக்கிறாங்க பெருமையை சொல்லியிருந்தோம். அப்போ அந்த மக்களுக்கு எல்லாம் நல்ல அடையாளம் இருந்துச்சு அந்த வீட்டில். ஆனா அந்த தாவீதுக்கு அவன் வீட்டில் கூட அடையாளம் கிடையாது. சாமுவேல் பிள்ளைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு வர சொல்லுகிறான். கூட்டிக் கொண்டு வர சொல்லும் பொழுது வாசிப்போம். நீ வாசல்ல தெரியும், 16 அதிகாரத்தில் 10 வசனத்தை வாசிக்கிறேன்.
இப்படி
ஈசாய்
தன்
குமாரரில் 7 பேரை
சாமுவேலுக்கு
முன்பாக கடந்து போக பண்ணினான்.
பின்பு
சாமுவேல்
ஈசாயை பார்த்து
கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி
உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா
என்று ஈசாயை கேட்டான்.
இன்னும்
எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான்.
அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்றான்.
இங்கே பார்க்கும் பொழுது உன் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு வா, உன் குமாரின் ஒருத்தரை நான் கத்த தெரிந்து கொண்டாது என்று சாமுவேல் என்று சொல்லுகிறார். நியாயமானபடி சமூகத்தில் செஞ்சிருக்கணும். அவருக்கு எட்டு பிள்ளைகள், எட்டு பேரையும் கொண்டு நிற்க வச்சிருக்கணும். ஆனா ஏழு பேரை மட்டும் கொண்டு நிற்க வச்சுதான் சாமி இதை அவன் கணக்கிலேயே வச்சிருக்க. வீட்டிலேயே சொந்த தகப்பனாலேயே அவன் கைவிடப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன். சொந்த தகப்பனை அவன் ரெகனைஸ் பண்ண, சொந்த தகப்பனை மற்ற பிள்ளைகளோடு அவனை சரிசமமா பார்க்கல. மற்ற ஏழு குமாரர்கள் கொடுத்த முக்கியத்துவம் இந்த தாமீதிக்கு சொந்த தகப்பனை கொடுக்கல. அங்கேயே பார்த்தியாங்க, ஆகையினாலே கர்த்த ராஜாவாக தெரிந்தவர் யாரு பார்க்கும்பொழுது முதல் ஏழு பேர்ல யாராவது ஒன்றுதான் இருக்கணும் சொல்லிட்டு அவனுடைய தகப்பன் முதல் ஏழு பேரை மட்டும் கொண்டு வந்தான். இவனை தாவீது அந்த சீன்லேயே கொண்டு வந்த அந்த அளவுக்கு தாவீது சொந்த குடும்பத்திலையும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறான். அடையாளம் தெரியாத மனுஷன், யாருக்கும் அவனை தெரியாது, யாராலும் அங்கீகரிக்கப்படாதவன், ஒடுக்கப்பட்டவன், சிறுமைப்படுத்தப்பட்டவன். அப்படிப்பட்டதான தாவீது மேலதான் கர்த்தருடைய கட்டு. இதனால் அவன் ஏழு குமாரர்களை அனுப்பி கொண்டு வந்தான் ஈசாய். ஆனா ஏழு பேர் ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. சாமுவேலுக்கு ஒரு குழப்பம், கர்த்தர் ரிஜெக்ட் தான் சொன்னார்கள். ஆனா கொண்டு வரப்பட்ட ஒன்றிலே கர்த்தர் இல்லை என்றாரே, நான் சரியான அரசு தான் வந்தோம்னு அவங்க கூட டவுட் ஆயிருக்கும். இங்கதான் கர்த்தர் சொன்னா வந்தேன், ஆனால் பிள்ளைகள் யாருமே இல்லை கர்த்தர் சொல்லிட்டாரே. டவுட்ல கேட்கிறான், உன் பிள்ளைகள் இவ்வளவு இருந்தாங்க. அப்புறம்தான் அடையாளம் இல்லாத தாவீதை கொண்டு வருகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இவன் தான் என்ற அபிஷேகம். ஆனால் அந்த தாவீதை குறித்து கர்த்தர் முதல் மக்கள் சொல்லும் பொழுது, நான் ஈசாயின் குமாரர்களின் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன். அவனை தெரிந்து கொள்ளும் பொழுதே அவன் யார் என்ற கர்த்தர் சொல்லிட்டார், ராஜா என்ற. ஆமென். கர்த்தரை தெரிந்து கொள்ளும் பொழுதே நமக்கு ஒரு டெசிக்னேஷன் கொடுக்கிறார், அடையாளம் கொடுக்கிறார். புரிதவர், கர்த்தரை தெரிந்து கொள்ளும் பொழுது நம்ம சாதாரணமா ஏதோ வா எங்கேயோ தெரியா சும்மா தெரியா வா அப்படின்னா கர்த்தரை தெரிந்து கொள்ளுது. சும்மா இருக்கிற வேலை எப்படி இல்லாமல் தெரியா வா அப்படின்னா கர்த்தரை கொடுக்கிறது. நம்மை கூப்பிடும் பொழுதே ஒரு டெசிக்னேஷன் வச்சுதான் அந்த கூப்பிடு. தாவீதை சூஸ் பண்ணும் பொழுதே சொல்லிட்டார், அவன் தான் ராஜா. அவன் எல்லா நாளும் அங்கீகரிக்கப்படாதவன், எல்லா நாளும் ஒதுக்கப்பட்டவன், துருமைப்படுத்தப்பட்டவன், ஒதுக்கி வைக்கப்பட்டவன். ஆனால் தேவனாகி கர்த்தருடைய பார்வையிலோ அவன் தான் ராஜா. இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு தரிசனத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார், ஒரு முகாந்திரத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த வாழ்க்கையிலே நம்மை தெரிந்து கொண்டதிலே கர்த்தருக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. ராஜாவா இருப்பதற்காக. ஆமென். கர்த்தருடைய வாழ்க்கையில் முகாந்திரம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டார். மனுஷமணி கிடையாது கர்த்தர். நம்ம வீட்டுக்காரர் ஒருத்தர் வருவாங்க, என்ன விஷயம், இல்ல சும்மா வந்தாங்க அப்படின்னு போன் பண்ணுவாங்க, என்ன அப்படின்னு, இல்ல இல்ல சும்மா தான் பண்ணாங்க. மனுஷன் முகாந்திரம் இல்லாமல் செய்வோம். கை போலதான் முகாந்திரம் இல்லாம ஒரு வீட்டு கை போலையா போன் பண்ணு, கை போலையா அவங்க யாராவது போய் பார்த்துருவார். இது மனுஷனுடைய வேலை. ஆண்டவர் அப்படி ஒருபோதும் செய்கிறது கிடையாது. ஒரு சின்ன காரியத்தில் இருந்தாலும் அதுல கிளியரா இருக்கிறது. சும்மாவா இல்ல இல்ல இவன்தான் ராஜா. அப்ப நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்ட பொழுதே நம்மை குறித்து அவருக்கு ஒரு கிளியரான விஷயம் இருந்துச்சு, இவன் என்னுடைய ராஜா, இவன் தான் என்னுடைய ராஜா. அதே போல நம்மையும் தெரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. என்ன விஷயம் தெரியுமா, நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளிடமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம் முதல் அதிகாரம் ஆறாவது வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. தாவீதை விட நம்ம பெட்டரான ராஜாக்கள் நம்மளாம் வாசிப்போம். வெளிப்படுத்த ஒன்று ஆறு,
நம்மிடத்தில்
அன்பு கொண்டு
நமது
ரத்தத்தினாலே
நம்முடைய
பாவங்களை நம்மை கழுவி
நம்முடைய
பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கியிருக்கிறார். நல்ல கவனிங்க, தாவீதை கர்த்தர் ராஜாவாய் தெரிந்து கொண்டார். நம்முடைய ராஜாவாக மட்டுமல்ல ஆசாரியர்களுமாக சேர்த்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தாவீதுக்கு கொடுக்கப்பட்டதான அழைப்பை விட நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு விசேஷமானது. ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். தாவீதை கர்த்தர் தெரிந்து கொள்வதற்கு ஒரு சாமுவேலை அனுப்பி தெரிந்து கொண்டார். நம்மை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குமாரனை அனுப்பி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். தாவீதை தெரிந்து கொண்ட பொழுது அவனை சித்து கொண்டு வந்து எண்ணெய் ஊற்றப்பட்டது. ஆனால் நம்ம மேல இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே ஊற்றப்பட்டு நம்மை கழுவப்பட்டிருக்கிறது. விசேஷமானது. தாவீதுக்கு ஒரு ஆளுகை இருந்துச்சு. ராஜாவா என்ன ஆளுகை? மனுஷரின் ஆளுகை செய்ய ஆளுகை அவனுக்கு இருந்துச்சு. ஆனா நமக்கு ஒரு ஆளுகை இருக்குது. உலகத்தில் இருக்கிற சகல அசுபாவிகளை ஆளுகை செய்கிறதற்கு நமக்கு ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற சகல விதமான அன்றாட சக்திகளை, இயற்கையை, சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஒரு அதிகாரமுள்ள ராஜாக்களை கர்த்தர் அமைத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்கள், தாவீதை பல மடங்கு உயர்த்தப்பட்டவர்கள். தாவீதை நமக்கு விசேஷமான ஒரு காரியம் இருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையை கர்த்தர் அவனை குறித்து வச்சிருந்த ஒரு நோக்கத்தை விட, அந்த முகாந்திரத்தை விட நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் அதை விட ஒரு பெரிய முகாந்திரத்தோடு கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப நம்ம சாதாரண நாட்களில் ஒரு முகாந்திரம் நம்மை குறித்து கர்த்தருக்கு இருக்கிறது. அதை தெரிஞ்சுக்கணும். என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர் என்னை குறித்து ஒரு முகாந்திரத்தோடு என்னை ரட்சித்திருக்கிறார். நான் ஒரு சாதாரண என்னை தெரிந்து கொள்ள, என்னை குறித்து ஒரு முகாந்திரம் உண்டு, என் ரட்சிப்பில் ஒரு முகாந்திரம் உண்டு. நான் ரட்சிக்கப்பட்டதை கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. என்னை கூட என் கூட எத்தனையோ நல்ல கூட கர்த்தர் ரட்சிக்காம என்னையும் ரட்சித்தார். என்னை கூட பிரதம சாதிகள் என்ன சுத்தி எத்தனையோ இருக்கும்போது அவர்கள் விட்டு ஏன் என்ன கர்த்தர் ரட்சித்தார். என்ன கூட எத்தனையோ ஞானவான்கள் என்ன சுத்தி இருக்கும்போது அவர்கள் விட்டு ஏன் என்ன ரட்சித்தார். யோசித்து பார்ப்போம். யோசித்து பார்த்தீங்கன்னு தெரியும். உங்களோட எத்தனையோ பிரதம சாதிகள் இருப்பாங்க, அவங்களை கர்த்தர் விட்டுட்டு உங்களை தெரிஞ்சிருந்து இருக்கிறார். ஏன் கர்த்தருக்கு ஒரு பெரிய நோக்கம் உங்களை புரிந்து ரட்சிப்பிலேயே ஒரு நோக்கம். தாவீதை தெரிந்து கொண்டதிலேயே கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. இவன் ராஜா கர்த்தர் முதலில் அவர் தெரிந்து கொள்ளும் பொழுதே நம்முடைய ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இரண்டாவது, நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்ட பிறகு அடுத்த கட்டத்தில் என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, 16 அதிகாரத்தில் 10 நம்ம 12 வரைக்கும் வாசம், 11 வரைக்கும் வாசம், 12-13 வாசம்.
எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். 16 அதிகாரம் 13 வசனத்தை பார்த்தீங்க.
சத்திய
ஆவியாகி அவர் வரும்பொழுது
சகல
சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார்.
அவர் தம்முடைய
சுயமாய் பேசாமல்
யாவையும்
கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி
வரப்போகிற காரியங்களை
உங்களுக்கு அறிவிப்பார்.
அவர் என்னுடையதில்
எடுத்து
உங்களுக்கு
அறிவிப்பதினால்
என்னை
மகிமைப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது உங்களுடைய சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். ஒரு முகாந்திரம் இருக்கிறது, உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. என்னமோ நம்ம நான் அன்னிவாசி பேசிட்டு நான் அபிஷேகம் பண்ணிட்டேன் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணின முகாந்திரம் இருக்கிறது தெரியவில்லை. என்னமோ நான் அபிஷேகம் பண்ணி நானும் அன்னியவாசி பேசுறேன் அதிலே திருப்தியாகி விடுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய அபிஷேகத்தில் அதை விட பெரிய முகாந்திரம் இருக்கிறது. வெறும் நாள் அந்நிய பாஷை பேசி நான் அபிஷேகம் பண்ணிட்டேன் நாலு பேருக்கு காட்டுறது கிடையாது. நீ ஆவியானது எதுக்காக நம்ம மேல இருக்கிறார்? சும்மா நான் அந்நிய பாஷை பேசிட்டு போறதா கிடையாது. உங்களுடைய சகல சத்தியத்தில் நடத்துவதற்காக தான் ஆவியானவர் இருக்கிறார். சகல சத்தியம் என்ன? இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் புதிக்கிறதுக்கு அபிஷேகம் வேணும், திருக்கிறதுக்கு அபிஷேகம் வேணும். அதுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் குடும்ப வாழ்க்கை நீங்க நடத்துவதற்கு உங்களுக்கு அபிஷேகம் வேணும். உங்கள் வேலை எத்தனை நீங்க பர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு உங்களுக்கு அபிஷேகம் வேணும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் உணர்வுள்ளவர்களாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு அபிஷேகம் வேணும். உங்களுடைய பிசினஸ் நீங்க சரியா செய்வதற்கு ஒரு அபிஷேகம் வேணும். எல்லாத்துலேயும் அபிஷேகம் வேணும். எனக்கு ஆவியானவர் வெறுவனை நம்மை ஆராதனையில நடத்துறது மட்டும் கிடையாது, சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துகிறது. அப்ப இன்றைக்கு ஆவியானவருக்கு நம்ம ருச்சிகள் இடம் கொடுக்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்குள்ள வந்தார் என்கிற நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்றுவார். அபிஷேகம் ரொம்ப முக்கியம். தேவ பிள்ளைகள் அபிஷேகத்தை நாம் பெற்ற ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுதுதான் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க தேவ சித்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவ சித்தத்தை நம்ம முழுவதும் சுதந்திரித்தால்தான் நம்ம பரலோகராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நமக்கு முடியும். அதனால் அபிஷேகம் பெறாத தேவ பிள்ளைகள் இந்த நாட்களிலே கண்டிப்பா நீங்க வாழ்ந்து ஆண்டவரை எனக்கு அபிஷேகம் வேணும் வேணுங்கள் கொண்டாந்து கொண்டு சொல்லுங்க. இந்த மாசத்துல 11 மாசத்துக்கு கூட உங்களுக்கு நான் ஒரு டே பிக்ஸ் பண்ணி அன்னைக்கு ஸ்பெஷல் அலைன்ஸ் சர்வீஸ் நடத்துவோம். கர்த்தர் வல்லமையாய் நிரப்புவோம், வல்லமையாய் கர்த்தர் நிரப்புவோம். இந்த நாட்களிலே கர்த்தர் எத்தனையோ பேர் வல்லமையாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கடந்த 2 வாரத்துக்கு நான் திருச்சி சென்ற பொழுது அங்கே கேம்ப்ல நான் அபிஷேகம் கூட நடத்துறேன், நடந்து கொடுத்து உண்மையை சொல்லுகிறேன். ஒரு சின்ன பையன் கிட்டத்தட்ட பெஞ்சு சைஸ் தான் இருக்கும், அந்த பையனை கர்த்தர் அப்படி நிரப்பினார் பாருங்க. இது மாதிரி நான் பார்த்த அந்த பிள்ளைக்கு மீது ரொம்ப தாகமான பையனா இருந்து கூட நினைக்கிறேன். அந்த அபிஷேகம் அந்த பிள்ளை தாங்க முடியல, எல்லாரும் ஜெயிச்சு அடங்கினா அவனோட அடங்கவே முடியல, நிக்க முடியல கடைசியில. அந்த பெற அந்த வல்லமையான தாங்கி நிக்கவே முடியல, கடைசியில படுதுதான் படுத்துட்டு நான் திடீர்னு திடீர்னு ஒரு வல்லமை இறங்குது துடிக்கிறான். அப்படியே ஒரு அபிஷேகம் கூட தாங்கவே முடியல, கட்டுப்படுத்தவே முடியல. அப்படி கத்தர் அந்த சின்ன பிள்ளை அப்படி நிரப்பின நிறைய பேர் கத்த நிரப்புற இது ஆவியானவர் நம்முடைய எவ்வளவோ கூட வருகிறாரோ நிறந்திருக்கிறாரோ அவ்வளவு அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்த வாழ்க்கையாக பார்த்து ஆவியானவர் எந்த அளவுக்கு கூட நிறந்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்ம உணர்வடைகிறதை என்று நம்ம வாழ முடியும். ஆவியானவர் எந்தெந்த அளவுக்கு நம்ம கூட நிறந்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்ம சென்சிட்டிவா இருக்க முடியும். ஆவியானவர் நம்ம கூட நிறந்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை நம்மளால தூய்மையோடு வேத வசனத்தை நம்மளால பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதனால கர்த்தர் நமக்கு 2வது அபிஷேகத்தை கொடுக்கிறார். தாவீதை கர்த்தர் 1வது தெரிந்து கொண்டார், 2வது பார்க்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் அபிஷேகத்தை வைத்தார். ஏன்னா அவன் ராஜாவாக இருக்க போகிறவர், தேவ ஆவியினால் நடத்தப்பட்டால்தான் அவன் சக்சஸ்ஃபுல் ராஜாவாக இருக்க முடியும். ஆமென். இன்னைக்கு சொல்ற நீங்க தேவ ஆவியினால் நடத்தப்பட்டாரா உங்க லைஃப்ல நீங்க எல்லா சைட்லையும் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பா ஒரு சில காரியங்கள் நம்முடைய திறமையில ஓடும், எல்லாத்தையும் நம்ம திறமையினால் சாதிச்சிட முடியாது. சில இடத்துல செய்தியை கண்டிப்பா சந்திக்கிற மாதிரியாங்க. அதனால தேவ பிள்ளைகள் அபிஷேகத்தை பெறணும், அது ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் 2வது தாவீதுக்கு அபிஷேகத்தை கொடுத்தார், அந்த அபிஷேகத்தினால் அவன் நடத்தப்பட்டார், அவன் சென்ற இடத்துல எல்லாம் காரிய சுத்தி உள்ளவனாக இருந்தான் பார்த்தோம். அதுக்கு எடுக்கிற நேரம் இல்லை, அந்த அதிகார நேரத்தில் படிச்சுதான் தெரியும். சவுல் அவனை அனுப்பு இடத்துல எல்லாம் அவன் காரிய சுத்தி உள்ளவனாக இருந்தான், அதனால அவனை பெரிய அளவுக்கு சவுல் அவனை உயர்த்துகிறதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அவனை உயர்த்தி கொண்டு போனான். அதற்கெல்லாம் காரணம் இந்த தாவீதின் மேல் இருந்த அபிஷேகம். 3வது இந்த அபிஷேகம் வரும்பொழுது ரெண்டு விஷயம் நடக்கும். மறுபடியும் அதே வருஷத்துல நம்ம வாசிக்க 13 வருஷத்துல வாசிக்கலாம், 1 Samuel 16:13.
அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு
போய்விட்டான்.
கர்த்தருடைய ஆவி சவுளை விட்டு நீங்கினார்.
கர்த்தருடைய ஆவி சவுளை விட்டு நீங்கினார்.
கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி,
கர்த்தரால் வரவிடப்பட்டதான ஒரு பொல்லாத ஆவி
அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது.
இப்ப இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு டிரான்ஸ்பர் நடக்கிறது. எங்கேயோ இந்த தாவீது கொண்டு வரப்பட்டு இவன் அபிஷேகிக்கப்படுகிறான். ஆவியானவன் அவன் மேல வந்து தங்கிட்டார். இவன் மேல பரிசுத்த ஆவியான தங்குற அதே நேரத்தில் சவுலுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியான அவன் மீது தங்கிட்டார். அதே நேரத்தில் அந்த இடத்தை நிரப்புகிறதற்கு வேறொரு அசுத்தாவி சவுலுக்குள் வந்து இறங்கிடுச்சு. இப்ப சவுல் மிக மோசமான நிலைமைக்கு தள்ளவர். பரிசுத்தாவி அவன் எடுக்கப்பட்டு அசுத்தாவிக்குள்ளாக அகப்பட்டிருக்கிறார். இப்ப இந்த சூழ்நிலையில் சவுளுடைய நிலைமை மோசமாயிருச்சு. ராஜா தேசத்தில் பெரிய மனுஷன், ஆனா அவனுடைய நிலைமை பரிதாபமான நிலைமை. அசுத்தாவி அவனை அலைக்கழித்தது என்று வேதம் சொல்கிறது. கலங்க பண்ணி கொடுங்க. அதுக்குறை வாசிப்போம்.
அப்பொழுது சவுளின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே, சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை,
சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறினவன் ஒருவனை
தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகி நீ உமக்கு முன்பாக நிற்கிற உமது அடியார் கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உண்மையில் இறந்துகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது அவனுடைய வேலைக்காரர்களை சௌரம் புத்தி சொல்றாரு. ஆவியானவர்கள் ராஜாவா ஆவியானவர் கூறி அசுத்தாவி வந்த உடனே வேலைக்காரனை புத்தி சொல்ற நிலைமை சௌருக்கு வந்துருச்சு. சொல்றாங்க, நீ ரொம்ப கலகப்படுத்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு படுறேன், அதனால சுரமண்டலம் வாசிக்கிற யாராவது ஒரு நல்ல தேர்ச்சி பெற்ற ஒருத்தர் கூட்டிட்டு வந்த வாசிச்சா உங்களுக்கு கொஞ்சம் சரியாகும் என்று சொல்லி அவனுக்கு புத்தி சொல்றாள். அதை சொன்ன உடனே அவனே சொல்றான், யாரை தேடுகின்றான், அங்கதான் கர்த்தர் செய்யறாரு. அங்கேயும் கர்த்தருடைய கரம் தாவீதுக்கு நேராக நீக்கப்படுகிறது. வாசிப்போம் 18.
அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், பாரிய சமர்த்தன், சௌந்தரியம்
உள்ளவன்,
கர்த்தர் அவனோட கூட
இருக்கிறார். இப்ப ஒரு சுரமண்டல வாசி பாருங்க, கர்த்தர் அழகான அப்படியே மூவ் பண்ணிட்டு வர்றாரு. எவ்வளவு கர்த்தர் அழகான காரியம் நடந்துட்டு வர்றாரு பாருங்க. எங்கேயோ ஆடுகளின் பின்னால் இருந்தவன் அவன் சாமுவேலை அனுப்பி பஸ்ட் காரியம் தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். இரண்டாவது அவனை அபிஷேகம் பண்ணிட்டார். மூணாவது காரியம் பார்க்கும் பொழுது இப்ப தாவியான வந்த பிறகு இந்த தாவியை கிராஜுவலை பரப்படி கூட கத்த நடத்திட்டு வர்றார். ஆடுகளின் பின்னே அழைந்து வருகிற அவனை சவுலை கலங்கப்படுகிற அந்த அசுத்தாவை கலங்கப்படும் பொழுது அவனுடைய வேலைக்காரர்கள் மூலமாகவே ஒரு அட்வைஸ் கொடுத்து வைத்து எங்கேயோ இருந்த தாவீதை கர்த்தர் கிராஜுவலா அப்படியே அரண்மனைக்குள் இருந்தவர் கொண்டு வந்து இவனை வாசிக்க வைக்கணும். அப்ப பாருங்க, கர்த்தர் அவனுடைய லைஃப்ல ஒவ்வொரு காரியத்தையும் அவர்தான் மூவ் பண்ணிட்டு இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்துல சுரமடல் வாசிக்கிறார் யாருமே இல்லையா? இவன் ஒத்திரவுடன் சுரமடல் வாசிக்க தெரியுமா? கிடையாது. எத்தனையோ பேர் சிறப்படம் வாசித்திருப்பார், எத்தனையோ பேருக்கு தெரிஞ்சவர்கள் இருப்பார். ஆனால் கர்த்தருடைய கண்கள் இவன் பதிக்கப்பட்டு விட்டதால், இவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கிறதுனால கர்த்தரை அப்படியே உள்ள கொண்டு வர தீர்ந்த கொண்டு வர முக்கியமாக கொண்டு கொண்டு வர. அப்ப இந்த இடத்துல தாவீதை அவனுடைய அவனுடைய வேலைக்காரர்களை கொண்டே கர்த்தர் தாவீதை அடையாளம் காட்டுற அடையாளம் காட்டி அவன் தன்னை அறியாமலேயே அடுத்த ராஜாவை அவன் அரண்மனைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறான். அவனுக்கே தெரியல அடுத்த ராஜாவை நம்மளே கொண்டு வரணும். அவனுக்கே தெரியல அடுத்த ராஜாவை அவனை வச்சே கத்திரத்தை அரண்மனைக்குள்ள கொண்டு வர வைக்கிற. இப்ப தாவீது வருகிறான். தாவீது வந்து சுரமண்டலத்தை வாசிக்க இவன் மேல் கத்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அதை அதிகாரத்தில் கடைசி வசனம் 23 வசனம் வாசிக்கும்.
அப்படியே தேவனா விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான்,
தன் கையினால் வாசிப்பான்,
அதனால் கொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க,
அதனால் பொருளாத ஆவி அவனை விட்டு நீங்க,
சவுல் ஆறுதல் அடைந்து சொத்தமாவான்,
சவுல் ஆறுதல் அடைந்து சொத்தமாவான். இதுல சுரமண்டலத்துக்கு இருக்கிற அசுத்தாவிக்கு என்ன சம்பந்தம்? இதுல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் அசுத்தாவிக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இந்த இடத்துல கர்த்தர் அவரை ஒரு முகாந்திரத்தோடு அரண்மனை கொண்டு வராரு. பாருங்க, ஒவ்வொரு காலையிலும் கர்த்தருக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அவனை தெரிந்து கொண்டதிலே ராஜாவாகவன் முகாந்திரம் இருந்தது. அவனை அபிஷேகம் பண்ணும் பொழுது அவனை தன்னுடைய ஞானத்தினால் நிரப்பி அவனை நல்ல ஒரு ராஜாவாகிறதுக்காக அவன் அபிஷேகம் பண்ண அது ஒரு முகாந்திரம் இருந்துச்சு. இப்பொழுது இவனை சுரமண்டல வாசிக்கிற இந்த காரியத்தை வைத்து அரண்மனைகளை கொண்டு வராரு. இதுல ஒரு முகாந்திரம் இருக்கிறது. எத்தனையோ பேர் இருந்தாலும் இவனை கட்ட தலைப்படி கொண்டு வர வைக்கிறார் அவனுடைய ஆட்களை வைத்து. அப்ப இதுல ஒரு முகாந்திரம் இருக்கிறது. இவனை படிப்படியாக ராஜாவுடன் கொண்டு வந்து இவனை கத்தல் எடுத்து போக்கஸ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டார். அதனால் மெதுவா அவன் அறிமுகப்படுத்துறான். எடுத்தோன்னு ஒரு அறிமுகம், இது கோரியாத்திரா போல. இப்ப அவனுக்கு அவனுக்கு ஒரு அறிமுகத்தை கத்தல் கொண்டு வர. இப்ப கொண்டு வந்த உடனே அடிக்கடி சவுலை அசுத்தாவை அலங்கரிக்கிறது. உடனே சாவி இது வாசிக்கிறான். வாசிக்கும் பொழுது அசுத்தாவி அவனை விட்டு போகிறது, சவுலை விட்டு போகிறது. உங்களை சொல்றேன், இந்த வசனம் ஒரு சேலஞ்ச். பழைய ஏற்பாட்டிலே விசுவாச தோரத்துல ஒரே ஒரு ஆள் யாருன்னா தாவி இருந்தான், ஒரே ஆள். பழைய ஏற்பாட்டுல விசுவாச தோரம் யாருமே கிடையாது. தெளிவா பழைய ஃபுல்லா பாருங்க, மோசே விசுவாச தோரத்துனாரா, எலியா தோரத்துனாரா, எலிசா தோரத்துனாரா, சாமுவேல் தோரத்துனாரா, பழைய ஏற்பாட்டுல விசுவாசு விரட்டன அதிகாரம் தாவிதுக்கு மட்டும்தான். ஒரு யூனிக்கான ஒரு மைண்ட். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் அதை பகிர்ந்து விடுகிறார். ஆனா பழைய ஏற்பாட்டில் மோசே செய்யாத காரியத்தை, எலியா செய்யாத காரியத்தை, எலிசா செய்யாத காரியத்தை, சாமுவேல் செய்யாத காரியத்தை, எசேக்கியேல் எரேமியா போன்ற பெரிய தீர்க்கதரிசிகள் செய்யாத காரியத்தை தாவீது செய்தார். ஒரே ஒரு இவன் வந்து நான் பழைய ஏற்பாட்டில் அதுதான் போட்டுருவேன். இவன் வந்து வாசிக்கிறான். இவன் வாசிக்கிற இசையில பெரிய காரியம் அல்ல. இவன் கொடுக்கிற அபிஷேகம் அவன் வாசிக்கிறது வெளிப்பட்டது. சொல்றேன், மேல இருக்கிற அபிஷேகம் சாதாரணமானது கிடையாது. கத்து அது ஒரு முகாந்திரம் வச்சிருக்கிறார், அவன் அபிஷேகிக்கிறான் ஒரு முகாந்திரம் வச்சிருக்கிறார். அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு அடக்கி வச்சுட்டு நீங்க அப்படியே போனது கிடையாது. உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் உங்களை சுற்றிலும் இருக்கிற தரங்களை விடுதலை செய்வதற்கான, தெரியுமா? உங்களிடம் இருக்கிற அபிஷேகம் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக, ஜனங்களை கட்டுகளை அழிப்பதற்காக, ஜனங்களை விடுதலை செய்வதற்காக. அதனால நீங்க மட்டும் நான் அபிஷேகம் பற்றி அணிய மாற்றி பேசிட்டேன் இல்ல இல்ல, அது இல்ல வாழ்க்கை. கர்த்தரை ஒருத்தரை அபிஷேகிக்கிறார்கள் என்றாலும் அவங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் அந்த அபிஷேகத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். தாவீது சுரமண்டலம் வாசிக்கிறான், அந்த அபிஷேகம் சுரமண்டலத்துக்கு வெளியில வருது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சேனல்ல சொல்றேன், நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள், ஆவியில நிறைஞ்சிருக்கு, நீங்க எதற்கு நினைக்கிறோம் அதையெல்லாம் ஆவியானது வழிபடுவார், தெரியுமா? எதற்கு வச்சாலும் ஆவியானது வழிபடுவார். நீங்கள் வேலை செய்த சிலத்துல நீங்கள் செய்யற காலத்தில் ஆவியான வழிபடுவார். பயப்படுறது காணாதவர்கள் ஆக்கிரமிப்பு கூடாது கட்டினாங்க, கட்டுப்படுறது கட்ட பிரச்சனையே இல்லை. நம்முடைய ஆவியானவரை முடிச்சார். அவன் ஏற்கனவே அவன் யூனிட்டி செய்யக்கூடிய ஒரு மனுஷன், உலோகங்களிலே அவன் நல்ல வேலை செய்கிற ஒரு மனுஷன். அவளுக்கு ஏற்கனவே ஸ்கில் இருந்துச்சு. ஆனா ஆவியானவர் அவளுக்கு ஊட்டப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? அந்த ஸ்கில்ட் பர்சன் இருந்தவனை எக்ஸ்ட்ரீம் அவனை கொண்டு போன, அவனை போல இவருக்கு யான் செய்ய முடியாத அளவுக்கு அவனை கொண்டு போனதாக கத்தர் அவன் அபிஷேகம் பண்ணி அவன் யூஸ் பண்ணார். அப்ப அந்த ஒப்பந்தங்களின் அபிஷேகம் அந்த ஆவியானவர் நம்மளுக்குள் விசேஷ ஞானத்தை கொடுத்து ஆர்த்தரிப்பு கூடாத வேலையை இவர் ஸ்பெஷல் செய்ய வச்சார். அப்ப பாருங்க, பெத்தலையலுக்கு வேலை ஸ்தலத்திலே அவருடைய வேலை ஸ்தலம், அவருடைய வேலை, அவருடைய ப்ரொஃபஷன் ஆவியான உதவி செஞ்சார். இன்றைக்கே நம்முடைய ப்ரொஃபஷன் ஆவியான உதவி செய்ய மாட்டார். உங்க பிசினஸ் ஆவியான உதவி செய்வார், உங்களுடைய சாஸ்திரம் நீங்க இருக்கிறீங்களா அந்த ஆவியான உதவி செய்வார், நீங்க நண்பா இருக்கிறீங்களா ஆவியான உதவி செய்வார். நீங்க என்ன லைன் இருந்தாலும் சரி, வெறும் ஊழியர்கள் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஆவியை உதவி செய்வார் நினைக்காதீங்க. நீங்க நீங்கள் எந்த ப்ரொஃபஷன் இருக்கிறீங்களோ அந்த காரியத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படும். அபிஷேகத்தில் சும்மா சாதம் இது மதிப்பிடுறாரு. ஆவியானவர் அவ்வளவு வளமை உள்ளது. நம்முடைய ஒவ்வொரு செய்கையிலும் ஆவியம் வெளிப்படுவார். ஒவ்வொரு செய்யல் ஆவியம் வெளிப்படுவார். என் வாழ்க்கையில் எத்தனையோ இடங்களை பார்த்து சிறந்ததாக போய் ஒரு வீடு கால வச்சு அசுத்தாவி அளவு உடனே ஆவியானவர் வெளிப்படுவார். சொன்ன வீட்டை வீடு எத்தனையோ நடக்கும். நான் உட்கார்ந்து சாதனம் உட்கார்ந்து கூட்டி வருவாங்க. வீட்டு வாசல வந்து நிக்கும் போது பக்தர் விடுவாங்க. அப்படி விடுவாங்க. நம்ம அங்க தெரிஞ்சிருக்க மாட்டோம். தன் வந்து இந்த வாசல வந்து நிக்க போது விடுறது எத்தனை இதில் பார்த்துருக்கேன். ஒரு முறை ஆந்திரால நான் ஒரு கூட்டத்தில் போயிருந்தேன். ஒரு பெரிய சதை கடப்பாக்க எடுத்தது. அப்ப அந்த கூட்டத்தில் போயிருந்தது வசீட் நடந்துருந்துச்சு. நான் சேர்ந்து உட்கார்ந்துருந்தேன். உங்களுக்கு எது சொல்றேன்னா ஆவியானவர் எப்படி எப்படியும் வெளிப்படுவார்கள். எக்ஸாம்பிள் சொல். அப்ப இந்த பெரிய கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பேர் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த நான் செய்தியில் ஒரு உட்கார்ந்தாச்சு. அந்த பாடல் பகுதி நடந்தது. எல்லாம் கைதடி பாட்டு பாடிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் நான் செய்தியில் உட்கார்ந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அப்ப அந்த கூட்டத்தின் நடுவில் ஒரு பெட்டுக்குள் அசுத்தாவி இருக்கிறது. என் ஆவியில நான் உடனே அந்த மூணு அந்த அம்மாவும் எல்லாரும் கூட கைதடி பாடிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனா அந்த பெண்ணுக்குள்ள ஒரு அசுத்தாவி இருக்கிறது நான் உட்கார்ந்து எனக்கு தெரிஞ்சது. உடனே நான் அந்த பெண்ணை உற்று பார்த்து மனசுறாக்கவே இந்த மகன்கள் சிறுவையாய் மனசு வந்து நினைச்சிட்டு அந்த பெண்ணை உத்து பார்த்து சும்மா உட்கார்ந்து ஸ்டேஜ் உட்கார்ந்து யாருக்கு தெரியும் நம்ம சொல்லி சாதம் உட்கார்ந்து அந்த பெண்ணை மட்டும் உத்து பார்த்து மனசு கொண்டு அந்த பெண்ணை காட்டுறது நம்ம மாதிரி சிறுவையா இருக்கு மனசு நினைச்சு உத்து பார்த்ததுதான் அந்த தூரத்தில் உட்கார்ந்து நம்ம அப்படியே கத்தி கதறாடுச்சு அசுத்தாரு சும்மா மட்டும் பார்க்கும் போதே சொல்லுகிறேன் அபிஷேகம் பிளீஸ். ஒரு நபரை உற்று பார்த்தாலே அபிஷேகம். அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆவியானவர் ஆவியான அப்படிப்பட்டவர் அவ்வளவு வல்லமை இருந்தது. அப்ப இந்த ஆவியானவரை நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம் பல நேரத்தில். இவ்வளவு சோசஃபுல்லா ஆவியானவரை லைஃப்ல யூஸ்லெஸ் நம்ம வச்ச யூஸ் பண்ண யூஸ் பண்ண எத்தனை ஜனங்கள் விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த ஜனங்களுக்கு விடுதலைக்காக நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நம்ம யூஸ் பண்ண வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றிருக்கிற ஆவியானவர் பொக்கிஷம் இந்த பொக்கிஷமான ஆவியானவரை யூஸ் பண்ண பழைய பாட்டிலேயே தாவீதுக்கு அபிஷேகம் ஊற்றப்பட்ட பொழுது அவர் சிறப்படலம் வாசிக்கிறார். ஒருத்தருக்கு பிசாசு பிடில டெலிவரி அப்ப அந்த நாட்களிலே அவர் செய்ய முடியும். அது புதிய பாட்டில கத்த நமக்கு எவ்வளவு தூரம் அபிஷேகத்தை கொடுத்து டெலிவரி முடிச்சு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜனங்களை விடுதலை செய்ய நீங்க பேசினால் ஜனங்கள் பாவத்துண்டு விடுதலை ஆகும் புரியுதா? நீங்க வந்து தலையாடி விசாரிச்சு அது மட்டும் தான் நினைக்காதீங்க. கத்தரி அழியாத எல்லாருமே விசாரம் கொடுக்குறாரு. அப்ப அந்த நபருக்கு நீங்க போய் ஏற்றுக்கிறதை பத்தி பேசுறீங்கன்னா அந்த வார்த்தையில ஏற்றுக்கிறது அபிஷேகம் வெளிப்படும். புரியுதா? உங்களுக்கு வார்த்தையில அபிஷேகம் வெளிப்படும். அந்த வார்த்தையை வெளிப்படுகிற அந்த அபிஷேகத்தை அந்த ஜனங்கள் ஏற்று அதற்கு உடன்பட்டு கீழ்படிவார்கள். பேசுமா அவன் பேசும் ஆவிக்கு தான் ஒருவனால் எதிர்த்து நிற்கக்கூடாது. அவன் பரிசு ஆவியால் நிறைந்தவனாய் பேசினான். அந்த அபிஷேகத்துல ஒருவனால் எதிர்த்து நிற்க முடியலைகள். அப்போ பாரமதியாக நீங்க சிலப்படிச்சு வளர்ந்து நீங்க பேசும் பொழுது ஆவியான வெளிப்படுவார். நீங்க பார்க்கும் பொழுது ஆவியான் வெளிப்படுவார். நீங்க கொடுக்கிறது ஆவியால வெளிப்படுவார் வெளிப்படுவார். அதனால உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய அபிஷேகம் படிக்கிறது ஒரு முகாந்திரம் இருக்கு. அந்த முகாந்திரத்தை நம்ம பார்க்கணும். நாலாவது காரியம் இருக்கும் பதினேழாம் அதிகாரம் ஒன்று சாமி பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசதி வாசி.
தாவீது சவுலைக்கு திரும்பி போய் பெத்லகேமில் இருந்த தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான்.
தாவீது அரண்மனையில் கொஞ்ச நாள் இருந்தான். இருந்த சாபம் இந்த சவுலுக்கு இருந்த பிசாசெல்லாம் இருந்தான். இப்ப பதினேழாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் சவுல் அவனை அனுப்பினான். கொஞ்ச நாள் வச்சிருந்தாரு. இப்ப இப்ப கொஞ்சம் நிம்மதி ஆயிடுச்சு. சவுலுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. சரி சரி பாதி போ வீட்டுக்கு போயிரு என்று சொல்லி மறுபடியும் அனுப்பிடுவோம். மறுபடியும் வந்து தாவீது என்ன செஞ்சிருக்கான்? ஆடு வச்சிருக்கான். மறுபடியும் கூட ஆடு வைக்கணும். இந்த ஆடு மைக்கிறதுக்கு மறுபடியும் அனுப்பப்பட்டதுவே அதிலும் ஒரு முகாந்திரம் இருக்கிறது. கர்த்தர் எதற்குதான் ஒரு முகாந்திரம் இருக்கிறது. சில நினைப்போம், சிலருக்கு திடீர்னு ராஜா மாதிரி இருக்கும், திடீர்னு அரண்மனைக்கு போயிருக்கும், வாழ்க்கை எல்லாமே நெய்யா போயிட்டு இருக்கும், அரண்மனையில் இருக்கிற மாதிரி வாழ்க்கையா இருக்கும், ராஜாவை போல நிற்போம், ராஜா போல எல்லாம் பண்ணிட்டே இருக்கும், மறுபடியும் பார்த்தா திருப்பி பார்த்தா மறுபடியும் ஆடு மைக்கிறது நிற்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில அப்படிதான் காரியங்கள் நடத்ததும் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், நல்லதோ சுகமாவோ சந்தோஷமா போயிட்டு இருக்கும். ஆனா சீக்கிரத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆடு வைக்கிற மாதிரி மோசமான முறையில். அப்ப கர்த்தரனை அபிஷேகிக்கலையா? கர்த்தரனை தெரிந்து கொள்ளலையா? கர்த்தரனுக்கு கூட வளமை கொடுக்கலையா? ஏன் மறுபடியும் ஆடு வைக்கணும்? கர்த்தர் ஒரு காரியத்தை வைக்கிறார். இப்ப தாவீது ரொம்ப பெரிய அனுபவசாலி கிடையாது, அது சின்னவன். சின்னவனுக்கு கர்த்தர் எடுத்த உடனே தெரிந்து கொண்டார், அடுத்து அபிஷேகம் பண்ணார், மூணாவது அவரை கொண்டு ராஜாவுக்கு பிசாசை பாடம் வைத்தார். இந்த ரேஞ்சிலேயே கர்த்தர் போயிட்டே இருந்தார் வச்சிருக்கு. தாவீது நிதானமா போயிருக்கு, ஓ அந்த குச்சிலே போயிட்டா வச்சிருக்கு. தாவீது நிலை கொள்ளாமல் கவிழ்ந்து அப்ப கர்த்தர் பார்த்தார், நல்ல தூக்கி தூக்கி நல்ல கொண்டு ஒரு உச்சகட்டத்தை கொண்டு போய் ராஜாவை கூட நிக்க வச்சு, விசாசமா ஓட்ட வச்சு, எல்லாம் பண்ணி காப்புல கொண்டு வந்து நிக்கிறது. மறுபடி கொஞ்சம் இறங்கிட்டார். எது தெரியுமா? அப்பதான் தன்னிலையை அவன் அறிந்து அவன் சரியாகும். அவனோட சரியான லெவலுக்கு வரணும்னா கொஞ்சம் அவனை கத்தர் ஒரு லெவலுக்கு அவனை அவன் யாருன்னு புரிய வேண்டும். அவன் எடுத்த உடனே அப்படியே போயிருந்தான்னா தனது விஜய சக்தி எதுவுமே இவன் எங்கேயும் போய் பெருமையை போய் விட்டு அவன் கத்தனை சிலர் மறுபடியும் அவனை கொண்டு கொண்டு சேர்ந்து, நீ பேசிக்க நீ ஆடு வைக்கிறவன் அப்பா, அது எந்த சந்தேகம் கிடையாது, நீ ஆடு வைக்கிறவன் தான், ஆனா உனக்கு இந்த உயர்வு ஒன்று கொடுத்தது நான் தான். ஒரு உயர்வை கொடுத்து சட்டமா கொஞ்சம் கவனம் கொண்டு வந்து கொடுத்து நீ யாருன்றது அவனுக்கு ரசிகர் புரிய வைக்கிறார். அவன் இவ்வளவு உயர்த்தப்பட்டவன் ஏன் தெரிவிக்கிற போனாதீங்க? அதனால முகாந்திரம் இருக்கிறது. மறுபடியும் அவன் ஆடு வைக்கிறது அனுப்பப்பட்டது ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அவன் பெருமைப்படாதபடிக்கு அவனை கத்தர் அப்படியே கொஞ்சம் தள்ளி பிடிக்கிறது. அப்ப நினைச்சிருப்பான், அப்ப நம்ம ப்ரொஃபஷனலா நம்ம ஆடு வைக்கிறவன் தான், ஆனா கத்தர் தான் நம்ம என்ன செய்யறாரு, ஒருத்தர் கொண்டு போனாரு அப்படின்னு அவன் கத்தரை பார்த்து கொடுத்தது கவனாந்துருக்கும். வேத முழுவதும் கவனிச்சு பாருங்க, அதேதான் வேதத்துல ரெண்டு பொருந்தி 12 முதல் 9 வருஷத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவை அவன் 14 மூன்றாம் ஆண் வரை எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தாலும் சரீரத்தில் புறமாக இருந்தாலும் நான் அறிய தேவன் அறிவார் சொல்லிட்டே போற பவுல் மூன்றாம் ஆண் வரையில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். மகிமையான காரியத்தை கண்டார். எல்லா மகிமையை கண்டு பரலோகத்தில் போய் உள்ள போய் எல்லா காரியத்தையும் கவனித்து வந்தார். நான் கர்த்தர் பார்த்தார், இந்த காரியத்தினாலே நான் பெருமைப்படாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு உள் கொடுக்கப்பட்டது. அது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு என்னை கொண்டு சாத்தானுடைய சூழலாக இருக்கிறது. அதை நிமிட்டு விலகும்படி நான் 3 வேண்டிக் கொண்டேன். ஆனால் கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தை என்ற பொருளமாக உச்சகட்டத்தில் பகல கொண்டு போனார். அடுத்த நிமிஷம் அவனை ஒரு வியாதியை கர்த்தர் படிக்க வச்சிருக்கிறார். இது என்னவா மனிதர்கள் உயிரோடு எடுப்பினாலும் நீ ஒரு வாழ்க்கையில் பசங்க நீ எவ்வளவு விருப்பத்தில் இருக்கலாம், சபைகளை சாதிக்கலாம், ஆனா நீ ஒரு சாதாரண மனுஷன் மறந்துடாத. உனக்கு இருக்கிற வியாதி உன்னால் சுகமாக முடியாதுன்னு உனக்கு தெரியும். நீ ஒரு சாதாரண சொல்ல உன் வியாதிக்கு நம்பி கிடையாது. நீ தாழ்ந்து கற்றுக்கொள்ள இருந்தால்தான் நீ கடைசி வரைக்கும் நினைச்சு. அப்ப அதுலேயும் ஒரு முகாந்திரம் கத்தல் பாருங்க. தாவீதை மறுபடியும் கொண்டு ஆடு மேய்க்க வச்சார். ஆடு மேய்க்க வைத்த பிறகுதான் 5வது காரியம், ஒரு நாள் அவன் தகப்பன் மூலமாகவே மறுபடியும் யுத்த நடத்தை கத்தினார். தகர்ப்பம் மூலமா இந்த தாழ்வை எல்லாம் கத்துக்கிட்டா தாவீது. உயர்ந்த நிலைமையில போனவர்கள் மறுபடியும் தாழ்ந்த நிலையில வந்து இப்ப சரியாயிட்டான். எல்லாருக்கும் கத்துறது தான் செய்யறாரு. மோசே பிறந்த 3 குழந்தைகள் இருந்து அரண்மனையில வாழ வச்சார். 40 வாழ்ந்த வாழ்க்கை கொடுத்தாரு. அப்படியே கொண்டு போய் தான் அவன் எங்க போயிருக்கான்? அரண்மனையில இருந்து அவன் வாழ்ந்த சூழ்நிலை எடுத்து செய்யறான், மட்டையை எடுக்கிறான், எகிப்தில விட்டுறான். கத்து பார்த்தாரு, இதெல்லாம் வாய்ப்படாது. அவன் அடுத்து 40 ஆடு வெளியிட்டு அப்படியே கொண்டு போட கேட்டு போயிடும். ஆனா அடுத்த 40 மோசை ஆடு தைக்க விட்டார். ஆடு தைக்க விட்டு 80 போதும் என்றவரை சொன்ன உடனே அவளை தூக்கி கத்தர் ஒழிக்காமாய் இப்ப சாவியுடைய வாழ்க்கை இப்படி ஆளுமைக்கு விட்டு இப்ப கத்தர் இப்ப அவன் நல்லா பக்குவம் ஆயிட்டான். நான் ஒன்று கிடையாது, எங்கிட்டதெல்லாம் கத்தருடைய கிருபை, என்ன இருக்கிற அபிஷேகம் கத்தர் கொடுத்த கிருபை, பேசிக்க நான் ஒரு ஆளு நினைக்கிறேன் அவ்வளவுதான். இதெல்லாம் கிளியர் ஆயிட்டான். இப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் பொழுதுதான் கத்தர் அவனை பக்குவப்படுத்தி கோவியாசிக்கு முன்னாடி அங்கீகரிக்க வைக்கும் பொழுதுதான் கத்தர் அவனை கொண்டு வந்த முகாமல் அவனுக்கே தெரியல. இப்ப ஏன் கத்தருக்கு கொண்டு வந்தார், ஒவ்வொரு இடத்துலையும் அது நடக்கும்போது அவனுக்கு தெரியும், ஓ இதுதான் நம்ம கொண்டு வந்தாரா, இதுக்குதான் கத்தரனை தெரிந்து கொண்டாரா, ராஜா அவர்கள் தெரிந்து கொண்டாரா, அப்ப பிசாசு போட்டதா கத்தரனை அபிஷேகம் பண்ணாரா, அப்ப இதெல்லாம் கத்தர் ஒவ்வொரு காலத்தையும் செய்ய செய்ய புரியலாம். இப்பவும் யுத்த காலத்தில் வந்திருக்கிறார், இப்ப உனக்கு தெரியுது என்னமோ உனக்கு நடக்க போகுது, ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் இதை கத்தரை கொண்டு வந்திருக்கிற. அதைத்தான் சொல்றான், நான் இங்க மந்தத்தில் ஒரு முகாந்திரம் இல்லையான்னு கேட்டான். அந்த நேரத்தில் தான் கத்தர் அவனை வைத்து தான் கொண்டு வந்த முகாந்திரத்தை அங்கே நிறைவேற்றினான். நிறைவேற்றி அவரை ஏற்பட்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நிமிஷத்தில் கத்தர் அறிமுகம் செஞ்சு அவன் நூறு கோதிரிகளை கொண்டிருந்தா கூட அவனுக்கு அந்த பேர் கிடைச்சிருக்காது. ஒரு கோதியாசை வீழ்த்திருந்தனாலே அவருக்கு தேசத்திலேயே மிகப்பெரிய பெயர் என்று சொல்லுகிறேன். கத்த நம்மை பெருமைப்படுத்த விரும்புகிறார், உயர்த்த விரும்புகிறார். ஒவ்வொரு காரியத்திலும் கத்தர்களை ஆசீர்வதித்து நீங்க நினைக்கிறதை விட சிறந்த பெயர்த்த கத்தர்களை வைக்கணும்னு நினைக்கிறார். அதற்காக தான் கத்தர் ஒவ்வொரு இதுவும் பண்ற நைவுத்தப்பட இது பண்ற உங்களுடைய இன்னைக்கு நிலத்தை நீங்க இருக்கிறீங்கன்னா அதில் ஒரு முகாந்திரம் இருக்கிறது. நீங்க ரட்சிக்கப்பட்டதுல ஒரு முகாந்திரம் இருக்கிறது, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டதுல முகாந்திரம் இருக்கிறது, இன்னைக்கு இந்த சமய நிலத்துல வந்து இந்த செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க ஒரு முகாந்திரம் இருக்கிறது. உங்களை கொண்டு கத்தர் ஒரு பெரிய காரியத்தை நீங்க நினைப்பதை விட சிறந்த காரியத்தை செய்ய நினைக்கிறார். அதற்கு ஆயுதமாகுங்க, ஆயுதமாகுங்க, போட்டமா கூட கமி பண்ணிக்கங்க. உங்களை கொண்டு கத்த பெரிய காரியங்களை சீக்கிரம் செய்வார். ஜெபிக்கலாம். தன் மூத்த சகோதரனாகிய எலியாவை பார்த்து கேட்டான், நான் இங்கே வந்ததற்கு முகாந்திரம் இல்லை, தெய்வங்களுடைய இன்னைக்கு இடத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க, தேவனாகிய கர்த்தர் ஒரு முகாந்திரம் இல்லாமல் உங்களை இங்கே கொண்டு வந்தது, நீங்கள் முகாந்திரம் இல்லாமல் ரட்சிக்கப்படல, கர்த்தர்களை தெரிந்து கொண்ட பொழுது உங்களை ராஜாவாக முகாந்திரத்தோடு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ராஜாக்களும் ஆப்பாதிகளுமாய் இருக்கும்படி ஒரு முகாந்திரத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை அபிஷேகம் பண்ண ஆண்டவர் அடுத்தபடியாக உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் அபிஷேகத்தை வெளிப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். உங்களை அபிஷேகத்தில் ஒரு நோக்கம் இருக்கிறது, உங்க பிசினஸ் நீங்கள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக கத்தரோட அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அது உங்களதான் உங்களை ஊழியத்தில் பவர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும்ன்றது அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை குறைத்து அதிகாரப்படக்கூட இருக்கிறதுக்காக கத்தரோட அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். உங்கள் குடும்பத்தை நீங்கள் சரியா நடத்துறதுக்கு உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். உங்க பிசினஸ்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் வெற்றியுள்ளவர்களா இருக்கும்படி ஒரு முகாந்திரத்தோடு நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் சில பதிவுகளை போல சில காரியங்கள் திடீர்னு நேரிடும். அதை பார்த்து கத்தை கைவிட்டால் நினைக்காதீங்க. சில விஷயம் திடீர்னு நல்லா போயிட்டு இருந்தவங்க திடீர்னு தனிமை நீங்கள் சந்திச்சு விட்டீங்க. ஏன் என் குடும்ப வாழ்க்கை இப்படி ஆச்சு, ஏன் என்னுடைய பிசினஸ் இப்படி ஆச்சு, ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆச்சு. ஒரு சரிவை சந்தித்திருக்கிற நீங்கள் ஒரு கேள்வியை நீங்க எழுதி கொண்டிருக்கலாம். கொஞ்சம் சொல்லுகிறேன், ஒரு முகாந்திரத்தை நாமல் கத்தர அனுமதிக்கிறேன், அதிலே ஒரு முகாந்திரத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு செடி மனுவன் கத்தர் வருகிறார். அடுத்தபடியாய் ஒரு முகாந்திரம் இல்லாமல் கத்தர் உங்களை யுத்த கணத்துக்கு கொண்டு வருவார். ஒரு முகாந்திரத்தை இல்லாமல் இன்றைக்கு சமையல் உங்களை கத்தர் கொண்டு வருவார். உங்களை வைத்து கத்தர் பெரிய கோதியாசுகளை வீழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களை ஒரே நாளில கத்தர் ஆசீர்வதிக்க இன்னும் மேன்மைப்படுத்த கத்தர் விரும்புகிறார். ஆகினால் தேவ சமூகத்திலே கத்தரை பார்த்து நீங்க நம்ம சொல்ல வாழ்ந்தவர்கள் என் வாழ்க்கையில் நீங்கள் என்ன முகாந்திரத்தை எல்லாம் வைத்திருக்கிறீர்களோ அதெல்லாம் நிறைவேறுவதற்கு என்னை ஒப்புப்படுத்துகிறேன். அப்பா என் வாழ்க்கையில் நீங்க என்னென்னலாம் நோக்கத்தை வைத்திருக்கிறீங்களோ, என்ன திட்டங்களை எல்லாம் வச்சிருக்கிறீங்களோ, எதுக்காக எதை இந்த நாளில் இங்கே வச்சிருக்கிறீங்களோ, அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு நீ ஒப்புக் கொடுத்தேன். தேவ பிள்ளைகளை அப்படியே கரங்கள் பண்ணிவிட்டார்கள், முற்றிலும் விட்டுக் கொடுத்து அவர்களை கொண்டு வந்ததில் ஒரு முகாந்திரம் இருக்கிறது. தாவீதை நடத்துகிற ஒவ்வொரு இடத்திலும் ஒரு முகாந்திரம் இருக்கிறது. இன்றைக்கும் ஒரு முகாந்திரத்தை உங்களை குறித்து வைத்திருக்கிறார். எங்கள் மகா பரிசுத்த பிள்ளைகள் அருமையான எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே கச்சையில் நடக்கிறது இல்லப்பா. எல்லாவற்றையும் நீங்க தீர்மானித்து திட்டம் பண்ணி இவரை நடத்தி கொண்டிருக்கிறீங்க. எதுவுமே தானே நடக்கிறது கிடையாது. நாங்கள் உண்மை அறியாது இருந்த காலத்தில் எத்தனையோ காரியங்கள் எப்படி நடந்தது, ஆனால் உண்மை அறிந்த பிறகு எல்லாமே இப்படி நோக்கத்தின்படி திட்டத்தின் எங்க வாழ்க்கை நடக்கிறது. அதில் எல்லாம் நீங்கள் ஒரு முகாந்திரத்தை வச்சிருக்கிறீங்க. அதை நாங்கள் பிடித்துக் கொண்டு உங்கள் சித்தத்தை நிறைவேற்ற முதலில் எங்கள் வாழ்ந்திருக்கிற நிலமையிலும் சரி, தாழ்ந்திருக்கிற நிலமையிலும் சரி, எல்லாவற்றிலையும் ஒரு முகாந்திரத்தோடு எங்களை நடத்துகிறீங்க. அதை புரிந்து நாங்கள் எங்களுடைய சுத்தத்திற்குள் எப்பொழுது இருக்க உதவி எங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை உறுதிப்படுத்துக, பயன்படுத்துகப்பா. ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்துக. இருக்கிற அத்தனை பேரையும் உமது நாமத்தின் மகிமைக்காக எடுத்து பயன்படுத்துகப்பா. உமக்கு நன்றி கொடுக்கிறது. தொடர்ந்து ஆசிர்வதிப்பதற்காக செய்தியின் மூலமாய் நீ குடி வந்திருக்கிறவர்களோடு மட்டுமல்ல, செய்தி வாயிலாய் இது கேட்க போகிற எத்தனையோ சின்னங்களோடு இந்த பேசி ஒவ்வொருவரை உருவாக்க போவதற்காக சொல்கிறேன். மகிமை யாவற்றையும் நான் உமக்கு பேசுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே என்று உள்ளதே அவரை பரிசுத்தமாக பேசுவோம். ஆத்மாவே செய்த சகல வல்லாரம் இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய அன்யோனி அழைச்சியும் இன்னும் எங்கள் சதா காலத்திலும் கர்த்தருடைய வருகை வரைச்சும் இயேசுவுக்கு நிறைவாக இருந்திருக்கிறார்.